உபதேசிப்பதற்கு முன் இந்த இரண்டு மாதமும் நீங்கள் கேட்டுணர்ந்த உபதேசத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்ததும் அறியாததும் என்ற அறிந்தது சிலவாக இருக்கலாம், அறியாதது சிலவாக இருக்கலாம். அதை வினா எழுப்பி அறிந்ததில் குறைகளை நீக்கலாம், அறியாததை அறிந்து கொள்ள உதவும். ஆகவே முதல்ல வினாக்களை கேட்டறியுங்கள், எழுப்பி கேட்டறியும் விடுவீர்கள் என்று கூறுகின்றேன். முதல்ல நிறைய பேர் நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க, சாமி வந்தா கேட்கணும்ட்டு கேட்டவுடனே டப்புனு உட்கார்ந்து கேளுங்க. பெண்கள் தரப்பிலும் சரி, ஆண்கள் தரப்பிலும் சரி, ஆக ஆன்மீக துறையில் நாம் உபதேசத்திற்குள் அறிந்தவையோ அறிய முடியாதவையோ அறிய வேண்டும் என்ற உணர்வுடன் நீங்கள் கேட்டறியலாம். மைக் என்ன மைக்கு கொஞ்சம் உயர்த்துவீங்க.
மனிதனாக இருக்கும்,
கடி விட்டு கீழே இறங்கிட்டு சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
நாம் எண்ணி ஏங்கி எடுக்கும் உணர்வுகள் பூமியில் தோன்றுகிறது போல் மற்ற உயிரினங்களும் ஏங்கி எடுக்கும் உணர்வுகள் பூமியில் விளைகின்றனவர். நாம் மனிதனா இருந்து நாம் ஏங்கி இருக்கிறவர்கள், அதாவது நாம் மழை வேண்டும் செல்வ வேண்டும், இப்படி ஏங்கி எடுக்கிறவர்கள் மற்ற உயிரினங்கள் இதை போல் என்று ஏங்கி எடுக்கிறவர்கள் ஏதாவது பூமியில் தோன்றுகின்றோம்
உண்டான் கேட்கறீங்க. சரி, உதாரணமாக குக்கம் இப்ப நான் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் எண்ணி அவரை சந்திக்க வேண்டும் இத்தனை மணிக்கு என்று எண்ணும்போது அத்தனை மணிக்கு நாம் போறோம். அவரை சந்திக்க போகும்போது அவருடைய சந்தர்ப்பம் அவருடைய அலுவலின் காரணமாக வேறு எங்கோ சென்று விடுகின்றார். நாம் பார்த்தாலோ நமது குறைகள் அகன்றுவிடும், நிறைந்தரும் என்ற ஏக்கத்துடன் செல்லும் போது காணவில்லை என்றால் எந்த உணர்வு தோன்றும்? சோர்வு தோன்றும். முதல்ல அந்த சோர்வின் உணர்வை நீங்க நுகர்ந்த உடனே உங்க உடல் என்ன செய்யும்? சோர்வடையும். அந்த சோர்வடைந்த நிலையில் வரப்போன்ற என்ன செய்து நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ அதை உங்க உயிர் என்று ஜீவனுவாக மாற்றும், உடலாக மாறும். ஆக நாம் எண்ணியது எதுவோ ஓம் நமசிவாய நம் உடலாக அது ஆகிவிடுகின்றது. ஆக நாம் எதை எண்ணினோமோ அது நம்ம உடலுக்குள் இருக்கும் எலும்புக்குள் ஊவினை என்ற வித்தாக அது உருவெடுகின்றது, வித்தாக உருவெடுகின்றது தான் ஊவினை என்பது. இப்ப நாம் சந்தர்ப்பம் அவரை சந்திப்போம் என்ற ஆசை இருந்தது, சந்தித்தால் கஷ்டங்கள் தீரும் என்ற அவாவில் அவரை பார்க்க சொல்லுகின்றோம். ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவில்லை, நாம் எண்ணியது நடக்கவில்லை என்றால் சோறு என்ற உணர்வாகும். முதல்ல உற்சாகத்தோடு வந்திருப்போம், காணவில்லை என்று சொன்னவுடன் அதை சுவாசித்த உணர்வுகள் நமது உயிரோட வேலை என்ன, எதை சுவாசிக்கிறோமோ அது அணுவா மாற்றும் வேலைதான். அப்ப ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக்கிவிட்டால் ஓம் நமச்சிவாய சிவாயனம். அப்புறம் நீங்க அடுத்தாவிட அவரை போய் சோர் விளைஞ்சு கேட்டோன்னு என்ன என்னங்க அவரை பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஆகி போச்சுங்க. அப்ப வேதனையை சொல்ல வேண்டியது ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். நாம் எண்ணீர் மீண்டும் மற்றவர் கேட்கப்படும் போது இந்த சோர்வின் உணர்வை அவர் மேல் உருவாக்கியதை அந்த உணர்வை இயக்க முடியும். நாம் எண்ணீர் உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளைகின்றது. இனி சிறிது நேரம் போய்விட்டால் என்ன இப்படி ஆகி போச்சு, அங்க போகணும் இங்க போகணும், அந்த காரியத்தை செய்யணும், இந்த பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வுகளை அதிகமாக கூட்ட கூட்ட நாம ஒரு தலையில பாரத அரசு சீக்கிரம் இறக்கி விடலான்னு பார்க்கோம். அது இறைகளை கூட கொஞ்ச நேரம் இறைகிற ஆள் என்ன கொஞ்ச நேரம் தலையில வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், வேதனை கொடுக்கும். அதே போல இந்த சிறிது நேரத்தில் வேதனை என்ற உணர்வுகள் நம்முள்ளே தோன்றுகின்றது. ஆக பார்க்கவில்லை என்ற உணர்வும் நாம் பார்க்க சொல்லும் போது இல்லை என்ற உணர்வும் ரெண்டும் சேர்த்து நம் உயிரிழப்படும் போது அந்த அணுவின் தன்மை நம் உடலுக்குள் சுழலத் தொடங்குகின்றது, மற்ற அணுக்களை சோர்வடைய தோன்றுகின்றது. பின் இந்த உணர்வு தாங்காது மற்ற நல்ல அணுக்கள் ஆகாரத்துக்காக வேண்டி இயங்கும். நீங்க சோர்வின் தன்மை கொண்டு அடைப்படப்படும் போது அந்த அணுக்கள் உடனே அது வேதனையின் கிளர்ச்சிகளை உண்டாகும். அப்படி உண்டாக்கும் போது படப்படப்படப்படன்ற உங்க இருதயம் எல்லாம் படப்படாம அழிக்கும். அப்ப அந்த வேதனை என்ற அணுக்கள் உருவாக்கிவிட்டால் பின் நான் ஒரு செடியில் விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றினால் அந்த செடியின் சத்தை சூரியன் கவர்ந்து அதை அலைகளாக மாற்றி வைத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் அதுல விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றும் போது நிலத்தின் தலை கொண்டு சூரியனால் கவர்ந்து வைக்கப்பட்ட அந்த சத்தினை அதே செடியில் விளைந்த வித்து நுகர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப ரூபமாக்கி அதன் மனத்தின் அதன் செயலையும் அதே வித்தாக உருவாக்குகின்றது. இப்ப நமக்குள் எதை உருவாக்குகின்றோம், நாம் அவர் கொடுப்பார் என்று மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சி பெறும் செய்தியை கேட்கப் போகின்றோம். சந்தர்ப்பம் அவரை பார்க்க முடியவில்லை, இருந்தாலும் சோர்வு என்ற நிலைகள் ஆகும்போது நேரமாக ஆக அந்த வேதனை என்ற உணர்வை நமக்குள் நுகர நேர்கின்றது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம உயிர் சோர்வையும் வேதனை என்ற ரெண்டையும் கலந்து ஒரு அணுவாக உருவாக்கிறது. அதுக்கு சாப்பாடு தேவையில்லை. அப்ப அது நமக்குள் விளைந்து விட்டால் அதே உணர்ச்சியை தூண்டும். அந்த உணர்ச்சியை தூண்டும் போது என்ன செய்யறோம், நாம் எவ்வளவு பெருசாலியா இருந்தாலும் கூட உடல் பதப்பதத்தது போன்று நம் இனம் புரியாமே நான் சும்மா உட்கார்ந்து இன்னும் தெரியல உடல் படப்படாங்குது படப்படாங்கிறோமோ. ஏன்னா ரெண்டால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் நம்மால் உணரப்பட்ட அந்த உணர்வு மூச்சலைகளாக செல்லப்படும் போது சூரியன் காந்தகா சக்தியை கவர்ந்து வைத்துள்ளது. பின் இதை நுகர்ந்த பின் நமக்கு படபடபடபட என்று வரும். அடுத்த அணுக்களுக்கு இறை போகாதபடி இதை தடைப்படுத்தும், அது மயங்கும், சூர்வடையும், சிந்திக்கும் செயலை நம்மை இழக்கச்சு. தப்பு யார் பண்ணது, சந்தர்ப்பம். இப்ப உதாரணமாக வேப்ப மரத்தில் அது தனக்கு பூமியின் ஈர்ப்பில் இருக்கப்படும் போது தன் உடலில் எந்த உணவோ அது கவர்கின்றது, அதன் வழி தன் இனத்தை வித்தை உருவாக்குகின்றது. அதன் அருகிலே ரோஜாப்பின் மனம் சென்றாலோ உருக்கி விடுகின்றது தன் உணர்வின் வலுவார். அதே சமயம் ரோஜாப்பு இந்த வேம்பின் உணர்வின் கசப்பை தன் அருகிலே உருவதில்லை, ஆனால் தன் மறுமணத்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது இயற்கை. ஆனாலும் ஒரு விஷச்செடியும் இதை போன்று அந்த உணர்வின் சத்தை அது கவர்கின்றது. அவ்வாறு கவர்ந்தால் அந்த உணர்வுகள் தன் உடலிலே அந்த வித்துக்கு அது உணவு எடுத்து விளைகின்றது. ஆனாலும் அதிலிருந்து வந்த மனத்தின் சத்தை வெளிப்படுவது சூரியன் காந்த சத்து கவர்ந்தது. இந்த பக்கம் சரியா கேட்குதா? அந்த கீரியாக உருவருகின்றது. இது ஒரு பக்கம். ஏன்னா சந்தர்ப்பம் நமக்கு மட்டுமா உண்டு, மற்ற உயிரினங்களுக்கு உண்டா என்ற கேள்விக்கு விடைதான் இது. இதே போன்று ஒரு சமயம் நான் காட்டுக்குள் செல்லப்படும் போது ஒரு இடத்திற்கு போய் சொல்லுகின்றார், ஒரு குறித்த இடத்தில் இன்ன அங்கங்கள் உண்டு, இன்ன அடையாளம் கொண்ட மரம் உண்டு, அதில் இந்த செடி எடுத்துவா என்று சொல்றார். அப்ப நான் செடியை எடுத்துவா என்று சொன்ன உடனே சரி வேகமா பரப்பிட்டான், முன் வச்ச காலை பின் வைக்காது அப்படிங்கிறாரு. ஏதோ போடுறாரு, ஏதோ விஷயம் இருக்கு போடுறது. ஏன்னா குருநாதர் தயவில் நான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போதே அதற்கு முன்னாடி பல கதைகளை சொல்லியுள்ளார். யானையின் தத்துவமும் யானை நுகர்ந்தறிவின் தன்மையும், நுகர்ந்த பின் தனக்கு பாதுகாப்பு எப்படி தேடிக்கொள்வது என்றும் அது உணர்வுகள் எல்லாம் சொல்லி, அதை சிநேகிதம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் போற பாதையில இப்படி நாலு முக்கு வருது. வந்த உடனே ஏற்கனவே நான் பல தடவை வேட்டைக்கு போனதுனால யானை நின்னதுன்னா மேல காத்து வராது, கீழே காத்து வரும். அப்ப இதை நான் நுழைந்தேன்னு இங்க யானை இருக்கு போல் இருக்குன்னு நினைச்சு கொஞ்சம் கூர்மையா பார்த்தேன், அடுங்காம ஆடாம அப்படியே ஒதுங்கி நிற்குது. நான் இதை எண்ணி எண்ணத்தால் பாய்ச்சிருந்த அது நுகரும் ஆற்றல் ஜாஸ்தி, அப்படியே காதை விடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காதை தூக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளை நிச்சயம் அடிக்கும்னு வந்துருச்சு. அப்ப எப்படி இருக்கும் தனியா காட்டுல சாயங்காலம் 6:30 மேல? இதுவும் சந்தர்ப்பம் தான். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்மை நாம் எதை என்ன செய்கின்றது என்ற உணர்த்துவதற்குத்தான். இதை நுகர்ந்தப்பு நம் உயிர் சும்மாவா இருக்கும், அந்த பயத்தின் உணர்வு அணுவாக மாற்றி விடுகின்றது. சும்மா ஒரு கல் யானமா இருந்தால் மறந்து ஐயோ யானை வரும் தன்னால கத்த வைக்கும், அந்த உணர்வுகள் அந்த வேலையை செய்யும். இப்படி நான் வந்து போனோடனே அதே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார், நீ தோஸ் பண்ற அப்படின்ட்டு, நீ சிநேகிதம் பண்ணிக்கோ அப்படின்னு இருக்கிறார் யானைய. நான் எங்க போய் சிநேகிதம் பண்றது? அப்போ அதுக்குண்டான அந்த உணர்வின் மனங்கள் வரப்படும் போது நீ அதீதமாக உன் உடலில் அந்த யானையின் மனத்தை சேர்த்து விடு. அப்போ தனக்குள்ள அந்த தன் மனத்தை நுகர்ந்த பின் அதை ஒன்றும் செய்யாது. உன்னை வாசனை கண்டாலும் கூட நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த உணர்வு அதுக்கு தெரியும். இப்போ யானை மாவட்டர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? யானை பழகணும்னா தன் உடலில் இருக்கக்கூடிய வேர்வை எடுத்து சுவாசத்தை பதிஞ்சு ரெண்டு தரம் ஊற்றி விட்டுருவாங்க. அந்த உணர்வுல பட்ட உடனே அவங்களை கண்டா அந்த நட்பா வரும். அதை பழக்கிறதும் முதல்ல அந்த அளவுல தான். இதே மாதிரி அதன் உணர்வை உனக்குள் வளர்த்து கொண்டால் அதுக்கு மார்க்கம் என்னென்ன வழிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் யானை பார்த்த உடனே இங்க கிடு 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 நடுங்குது, அது காதை அடைச்ச உடனே ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதை என்ன பண்ணுங்க? இந்த சந்தர்ப்பம் பயமுறுத்து நிலை வருது, குருவாக்க அங்க விட்டுறேன். இத குரு சொன்னதை விட்டுடுறேன். அப்ப அவர் சொன்ன வாக்கையும் எடுக்க முடியல. என் உணர்வு கண்டவன் அச்சத்தை பயர்த்து கொண்டேன். இந்த உணர்வு அதிகரிக்கும் போது எதை வச்சு காப்பாத்துறது? அப்ப ரொம்ப நெருங்கி வந்தாலே சாமியும் சத்தம் போடுற, முன்ன வைச்ச கால பின்னாடி வைக்காத அப்படிங்கிறார். யானைகிட்ட சிக்கிறதா அது பிடிச்சதுன்னா அது குட்டி யானை 4 குட்டி வருது, அடுத்ததுன்னா அரிசி சுக்கு நூறாய் போடும். அப்புறம் என்ன பண்றது? முன் வச்ச கால பின் வைக்கிறாங்க. அப்பதான் அவர் சொன்ன நினைவு வருது. உடனடியாக அவர் சொன்ன உணர்வை எடுத்து அந்த யானையின் வலுவான நிலைகளை சுவாசிச்ச உடனே அது அருகிலே வருது. அருகில் வந்த உடனே தன்னால ஒதுங்கி இப்படி போகுதுங்க, என்னை உராசிக்கிட்டே போகுது. அது பாட்டு போயிட்டு வந்தது நின்னது பார்த்தது அவளா சீட்டே போதும். இந்த குட்டியான சும்மா இருக்கக்கூடாது. வந்த உடனே என்னை வேசி பிடிச்சு இழுக்குது, இதை பிடிச்சு இழுக்குது, என்னென்னமோ சேட்டப்போ அதோட தாயான நினைச்சி தூக்கி என்ன செய்யறான்னு தலையை தூக்கி காதட்டு. நாம சும்மா இருந்தாலும் அந்த குட்டித்தோட நம்மளை பார்க்க நம்மளுக்கு பயம் உண்டாகும். அப்ப என்னாகும், மீண்டும் இந்த பயம் வரும். முதல்ல அவர் சொன்னதை எடுத்தேன், குட்டி வந்தவன இதை பார்த்தோன்னு மறுபடியும் பயம் வருது. ஆனா இதை விட்டுறதான் அதை எடுத்துற. ஒரு மனிதன் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வை உயிர் எப்படி அது அணுவாக மாற்றி அந்த உணர்வின் அலைகளை உடல்ல மாறி மாறி அனுப்பிக்கிறதுதான் நம் வாழ்க்கையில சதாசிவமாகி தருங்க. எதை எதெல்லாம் என்றமோ, இப்ப ஓம் நமச்சிவாய், நாம் என்றது ஓ என்று பிரணமாக்கி இம் என்று உடலாகும். அப்ப நம் வாழ்க்கையில என்ன செய்யறோம், நம்ம ஒவ்வொரு நிமிஷம் என்றதெல்லாம் இது சிவமாகுது உடலாக சதாசிவமாகுது. ஆனால் நாம் என்றதெல்லாம் என்ன செய்து ஒரு செடிக்கு விற்று நம் உணர்வுக்கு எண்ணம், அந்த எண்ணம் என்ன செய்து வினை. இங்கே செடியில் விளைவது வினை, விற்று மனித உணர்வு தோன்றி இணைத்து உருபெறச் செய்வது வினை. வினைக்கு நாயகனாக அதே உணர்வு இயக்கி நம்மளை காலத்தை கடத்தும். இது அங்கே அனுபவபூர்வமாக ஒரு நிமிடத்திற்குள் எத்தனை உணர்வுகள் விளையுது, இந்த உயிர்கள் எப்படி ஆகுது, அது சிவமாக்குறது எப்படி, அது வினையாக எப்படி சேர்கின்றது, இதெல்லாம் அனுபவத்தை கொண்டாடு. சாதாரணமாக இங்கே போயிட்டு வான்னு சொன்னார். அதில் எவ்வளவு அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது. முன்னாடி பாட நிலையை கொடுத்து இந்த ஆசை என்ன செய்யுது, இந்த உடல் மேல் தான் பற்று வருகின்றது. அவர் கொடுத்த சக்தி மேல் அவ்வப்போது மறக்கத்தான் செய்கின்றது. நிறைய பேர் வருவாங்க சாமிகிட்ட எல்லாம் சொன்னோன்னு, எல்லாம் சாமி சொன்னபடியெல்லாம் நடக்கன்னு நினைப்பாங்க. திடீர்னு வீட்டில் பிள்ளை ஏதாவது இருந்துச்சுன்னா பொத்து 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 பொத்துன்னு போட்டு அடிப்பாங்க. அப்புறம் கணவனை எப்படி மதிச்சிருக்கணும்னு சொன்ன உடனே உடனே கோவிப்பாங்க. நான் சாமி சொல்றதுக்காக நான் பேசாம இருக்கேன், சாமி சார்ந்த மாதிரி நீங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் கோவிக்கிறீங்க. அப்ப அதையும் உதாரணமாக்கி இந்த உணர்வின் தன்மை அணுவாக்கிடுவாங்க. அப்ப இவர் என்ன செய்வாரு, இதே உணர்வு தாங்கி உடனே நானும் சாமிக்கா வேண்டிதான் பாக்குறேன், என்ன செய்வேன் தெரியுமா, நான் பேசாம விட்டுட்டு போறேன் நீ பேசுறது எல்லாம் சாமி பேரை சேர்த்து கலந்து அந்த அணு உண்டாக்கிடுவாங்க. ஆனா இதை மாற்றுறதுக்கெல்லாம் விட்டுருவாங்க. இந்த அணுக்கள் விளைந்த உடனே இதை பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த அணுக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும், நாம சொன்ன தர்மத்தை காக்க முடியாத நிலையில் அழித்து கொண்டே இருக்கும். இது காணா கடைசியில் காணாமல் சொல்லு. இப்ப சொல்றது அர்த்தமாகுதான். நிறைய பேர் அப்படிதான், சாமி சொன்னாருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில், சாமி சாந்தமா இருக்கு சொன்னாருன்னு பாக்குறேன் அப்படின்னு இந்த நிலை வரும். இதெல்லாம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ நமது உயிர் அது ஈசனாக நின்று ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றிக் கொண்டிருக்கதான் சதாசிவம். நான் சதாசிவனை வேண்டினால் அபாயம் ஒன்றுமில்லைன்னு திருவண்ணாமலைன்னா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்பதற்கு அபாயம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க எண்ணம் என்ன செய்யுது, இரவில் மலையை சுத்தப்போம் போது அங்க மினிட்டாம் பூச்சி போகுது, அதை பார்த்து அப்பதான் அந்த சதா அந்த சிவன் வந்து இப்ப காய்ச்சி கொடுக்குறான் பாரு ஒளி வடியில அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்க ஒண்ணு பாத்தீங்களா பாத்தீங்களான்னு என்ன, அந்த சிவன் இப்போ எப்படி காய்ச்சி கொடுக்குறான் பாருங்க, பாருங்க எப்படி போறான்னு பாருங்க அப்படின்னு. இது போன உடனே அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில அந்த நட்சத்திரம் தெரியுது, ஆஹா அங்க போய் மருந்து காய்ச்சி கொடுக்குறானுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு இப்படி பண்ணி சொல்லுங்க. இந்த பக்தியில் தனது ஆர்வம் உணர்வுகள் எதுவோ அதை செயல்படுத்துவதையும் காட்டுறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காரியாலும் யாரையா கேட்கணும், உங்களுக்கு தெரியலையே, ஐயோ எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு, இப்போ போனது தெரியலே, ஐயோ எங்களுக்கு தெரியலையே, நாலஞ்சு பேர் தெரியலீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சு. நாங்க சதா சுத்திக்கிட்டே இருக்கிறோம், நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் உங்களை பக்தி பத்தாது, இப்படி உட்கார்ந்து உங்களுக்கு அது சரியில்லைங்க அப்படின்னு கதை சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இருங்கன்னு அந்த நட்சத்திரம் அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் போய் இப்ப யார் யான்னு சொல்லி கேட்டேன். அது அதுனாலும் சொல்லாம நடந்து போயிட்டேன். நாங்க ஒரு அஞ்சாறு நாள் அங்க கேம்ப் போட்டிருந்தோம், இப்ப நாங்க இருக்கிற தண்ணி அந்த பக்கமே சுத்துக்கு வர்றதில்லை. இந்த மாதிரி மனிதனின் உணர்வு எதுவோ அந்த உணர்வை இவன் நினைவாக்கி அதன் நிலையை அது என்று சாதிக்கான் அந்த உணர்வின் தன்மை இது பதிச்சுட்டான். இல்ல இப்ப அந்த மின்னட்டாம் பூச்சி இல்லைன்னாலும் கூட பார்த்தோம்னா போகுது பாருமா. இந்த உணர்வின் ஒளி அலைகள் தனக்குள் எதிர்படும். இப்ப என்ன செய்து காட்டு விலங்குகள் எல்லாம் தான் இறை தேடி வெகு தூரத்தில் இருக்கு, அதை நுகர்ந்து பார்க்க அந்த உணர்வின் தன்மை வந்து தன் எண்ணமும் ரெண்டும் மோதும். அந்த மோத போகும்போது அங்க வெளிச்சம் வரும். ஏனென்றால் இதுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை நுகர்ந்து பார்க்கும்போது இறைக்கு தேடி செல்லுது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வந்த உடனே ரெண்டும் மோதும். அப்ப இருட்டில் அதுக்கு வெளிச்சம் தெரியுது. ஆனால் அதனுடைய உணர்வுகள் நாம இப்ப நுகர்ந்து அறிந்து இது பண்ண உடனே என்ன செய்ய இந்த பக்கத்துல பார்த்தேன் பேய ஒருத்தன் சொல்றான் அங்க எரிக்கலை செய்ய பார்த்தா பழி பண்ணி இந்த ஆள் வந்துருச்சு பேய்ங்கிறோம். இந்த பேய் பயம் மனதின் உணர்வுகள் தனக்குள் மோதிப்புன்னு அந்த உணர்வின் எண்ணங்களை தூக்கி அதே ரூபத்தை கொடுக்கும். இதெல்லாம் மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகள். அது எவ்வாறு இயக்குகின்றது, எவ்வாறு உருவம் தெரிகிறது என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப நாம ரெண்டாவது வரம் அந்த குட்டியா நான் போச்சு போட்ட உடனே சாமி நீ போடா ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் நினைச்சிட்டு நான் அதை திரும்பி கூட பார்க்கல. அதை திரும்பி உத்து பார்த்தோம்னா நான் என் கண்ணை தான் பார்க்க என்னராஜிதான்ட்டு நான் பாட்டு இந்த பக்கம் திரும்பிட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்து காதை வடிச்சது மாட்டா போச்சு சந்தர்ப்பம். அதை நான் உத்தின்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன் போய் பட்டுன்னு தடிச்சுன்னு தூக்கி எரிஞ்சிறேனே. அந்த மாதிரி சமீபம் அதெல்லாம் அனுபவ ரீதியில குருநாதர் கொடுத்த அந்த நிலைக்கு இதை விட்டு போனோம்னு நினைச்சு புலி என்ன செய்யுது எத்தனை பேரை அடிச்சு கொள்ளுது. அப்ப நான் போன போது அந்த பாதையில் அவர் சொன்ன மச்சத்துக்கு போறேன். போக போக என்ன செய்யுது நான் பாட்டு கடகடான்னு போயிட்டேன். அவர் சொன்ன மரத்து மேலதான் ஞாபகமா போனேன். இங்க பாம்பையோ நரியோ நாயோ ஒன்றும் பார்க்கல. இந்த நினைவு வரல. என்னை தான் காட்சியில பார்த்துக்கிட்டேன். அதனால அங்க போயிட்டே இருக்கிறேன். எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றேன். அப்படி புலி என்னை பார்த்த உடனே ஒரு சுரண்டு சுரண்டு அந்த தலையில அந்த நிலைகள் ரொம்ப நாசுக்கா சுரண்டு. அதுக்கடையில மலம் பாம்பு இருக்கு. இப்படியும் சுரண்டவுன லவகன் காலை பிடிச்சிருச்சு. காலை பிடிச்ச உடனே என்ன ஆகி போச்சு இது கிட்ட இருக்கிறது கடிச்சு கழிச்சு பார்த்து ரப்பர் பந்து மாதிரி இருக்காது எங்க கடிக்கிறது காலுக்குள்ள இருந்தோம் ஜர்ன்னு உழவு சரிச்சு தொட வரையிலும். ஏன்னா இது வாய்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி கால் சரிச்சு அந்த ஏற்றிருச்சு. அப்புறம் எங்க அப்படி ஏற்ற உடனே இது தையா தக்கன்னு இதுகிட்ட இருந்து விடுவிக்கிறது முடியல. போட்டு என்ன செஞ்சு உடலுக்குள்ள வாழ உடம்ப சொலுத்து அப்படியே மூட்டையை கட்டின மாதிரி விட்டு இருக்குது. மூச்சு திணறுது தவுது குதிக்குது ஒன்றும் முடியல. எத்தனை பேரை கொண்ட பாம்பு புலி இதுகிட்ட நடுங்குது ஒன்றும் முடியல. கொஞ்ச நேரம் ஆகணும் மூச்சு திணறல் ஆகி போச்சு. அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கு காலை அந்த விட்டது அந்த சதையெல்லாம் போறான். இதுக்குள்ள அந்த விஷம் அது கரைச்சிரு அல்வா மாதிரி மாடு ஆடெல்லாம் என்ன செய்யுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தை கொண்டு அந்த தட்டை ஆன உடனே இந்த உணர்வு கலந்த உடனே அப்படியே கரையுது. இதே மாதிரி அந்த தசைகளை கரைக்கும் வன்மை இந்த பாம்பு கொண்டு முழுசாதான் விழுங்கு. அப்ப அது என்ன ஆகி போச்சு தலைய வெளியில எடுத்துட்டு இப்பதான் பாக்குறேங்க. இத்தனையும் பக்கத்துல இருந்து வேடிக்கை பாக்குறேன். புலி சும்மா விடுமா பாம்பு சும்மா விடுமா? ஏன்னா அது அதுக்குள்ள இருந்தாலும் அது உணர்வு பக்கத்துல பாக்குறோம். இந்த மாதிரி இந்த உணர்வை பற்றப்பின்னா எடுத்தோடனே ஆண் வாயை திறக்குது வாய்கிட்ட கொண்டு போகுது கரைங்கிறது கொஞ்சோண்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு கொண்டு போகுது. தலை முழுசு போயிடுச்சு. அப்ப தலை முழுசு போனோடனே இப்படி விளைச்சு கிடக்குது பாம்பு எழுதுன்னு. அப்புறம் உழி இதெல்லாம் கொண்டு போனோடனே இந்த உடலை கழிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு தள்ளுது. இப்ப சந்தர்ப்பம் தானே பாம்பு மேல என்ன செய்யும் புலி எண்ணிட்டு இருக்கு. புலியோட உயிர் வெளியில வந்தோடனே பாம்போட உடலுக்குள்ள போய் பாம்பாதான் அங்க பறக்கும். எத்தனையோ வீரியத்தன்மை கொண்டது இந்த விஷயத்துக்குள் ஒடுங்கப்பட்டு அது நிலையாகுது. அப்பதான் அங்க உணர்த்துகின்றார் கடவுள் எப்படி இயக்குகின்றான் என்ற உண்மையை நீ பார். ஆக உள் நின்று இயக்கும் உணர்வுகள் எதுவோ அதன் உணர்வாக அணுக்கள் வளர்ச்சி அடைந்து உள் நின்று எதை இயக்குகின்றது? கடவுள் யார்? அதனுடைய உணர்வுகள் எண்ணங்களாக மாறுகின்றன. அந்த எண்ணமே உள் நின்று அந்த உணர்வுகள் இயக்கும் கடவுளாக மாறுகின்றன. ஆக எண்ணினை உணர்வின் அணுவாக உருவாக்குவது உயிர் ஈசனாக இருக்கின்றது என்று அங்கே தெளிவாக்குகின்றார். ஏன்னா மனிதனுக்கு மட்டும் சந்தர்ப்பம் இல்லை. அப்ப புலி கொடூரமா அழித்து எவ்வளவு தந்திரமா சாப்பிட்டாலும் ஆனால் அதனுடைய சந்தர்ப்பம் இப்படி. இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்று வாயில் சிக்கிய பின் அதன் உணர்வின் எண்ணங்கள் வரப்போம்போது அதே உணர்வு கொண்டு இந்த உயிர் வெளியே வந்தால் அந்த உடலாக மாற்றிக்கொண்டு வரும். இப்படி மாறி வந்தவர்கள் தான் நாம். ஆனால் மனிதன் நாமோ எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று வந்தாலும் இதே போல அந்த கீரி பாம்பை கொண்ட பின் பாம்பின் உயிரான கீரிக்குள் வருது. இதே போன்று எத்தனையோ உணர்வுகளை காட்டுகின்றார். இதே போல இயற்கையில் மரம் என்ன செய்யும்? ஒரு வேப்ப மரம் தனக்குள் விளைந்த சத்தை வாசனையை வெளிப்படுத்துகின்றது. எவ்வாறு? சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம், அதை பூமியின் ஈர்ப்பு துணை கொண்டு வரப்படும் போது இந்த மரத்தின் மேல் தாக்கப்படுகின்றது. தாக்கிய பின் இதில் கலந்த உணர்வு கொண்டு ஒரு நெருப்பில் வெப்பத்துக்குள் போட்டால் அது மனத்தை வீசும். இந்த உணர்வின் தன்மை வெளியாகின்றது ஆவியாக. ஆவியின் தன்மை மற்றொன்று தனக்குள் கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது. அப்படி அலைகளாக மாற்றி செல்லப்படும் போது மரமாக இருக்கும்போது ரோஜாப்பின் மனத்தை தன் அருகிலே விடுவதில்லை. ஆனால் வேம்பு தனது அருகிலே மற்ற தாவர இனங்கள் பக்கம் போனோம்னா அது விடுவதில்லை. ஒரு விஷத்திரி இப்படி விடுவதில்லை. ஆனால் அலைகளாக மாற்றப்படும் போது வேம்பு நான் வாயில் உள்ளுக்கு போட்டால் நினைச்சது உள்ளிருந்து வெளியில் தள்ளி விடும் கசப்பு. ரோஜாப்பூ நல்ல நறுமணமாக இருக்கு, அதனுடைய உணர்வுகள் துவக்கும். அப்போ விழுங்கும் போது தகர்த்ததாக போகும். ஆனால் வேம்பின் உணர்வை கண்ட பின் இதை கண்டு இதுடன் கலக்காத அணுக்கள் நகர்ந்து செல்லும். ஆனால் நகர்ந்து சென்றாலும் இதனுடைய அழுத்தத்தால் ஒரு விஷச்செறி உமிழ்த்து உணர்ப்பு மோதி விடுகின்றது. அப்ப கரகரா என்று இதற்கு பிடிக்காத நிலைமை சுழல்கின்றது. இந்த சுழற்சியில் இப்போ இந்த வேம்பின் உணர்வும் தனக்குள் எடுத்துக்கொள்ளுகின்றது. இதற்கு பேர் பரபிரம்மம். ஆக பரம் என்பது பூமி. இதுக்குள்ள நலைகள் மோதும் போது அது பிரம்மமாகி ஒரு புது செறியாக உருவாகிறது என்று பொருள். அதே சமயத்தில் வேம்பும் ரிக், ரோஜா பூவும் ரிக். ரிக் என்றால் ஒரு உடல் பெற்ற உணர்வுகள். ஆக அந்த மரத்தின் தன்மைகள், செடியின் தன்மைகள். இசைச்செடியும் அதே போல ரிக். அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம. வேம்பை கண்டத்தில் நினைச்சி சாம என்றால் இசை. ரோஜாப்பு அதாவது வேம்பின் நிலையை நுகர்ந்தால் என்ன செய்ய இசை. ரோஜாப்பு நகையை நுகர்ந்த பின் ஆஹா. இந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சியின் உணர்வுகளை அது எவ்வாறு தூண்டுகின்றது? இப்போ அந்த விஷச்செடியின் அரிப்பான் அதான் இசை என்று சாமா என்றால் இசை. அந்த இசையின் உணர்வுகள் இப்போ ஒன்றோடு ஒன்று கலந்த பின் என்ன செய்யுது? இந்த உணர்வின் வலுவை இழக்கின்றது அந்த விஷச்செடியின் அணு. அதே சமயத்தில் ரோஜாப்பின் சக்தி இதனுடைய சக்தி இழக்கப்படுகின்றது. வேம்பும் மூன்றும் சேர்த்து ஒன்றாக கலக்கப்படும்போது இதற்கு பேர் அவர்வன. அது இணைந்து மூன்றும் இணைந்த கொண்ட பின் அதன் உணர்வுகள் யஜு ஒரு புது வித்தாக உருவாகின்றது. இப்போ இந்த யானையின் நிலையை அறிவை நான் நுகரப்படுகின்ற என்றால் தனக்குள் அது ரிக் சாம. நான் நுகர்ந்த பின் அதன் வலிவை கண்ட பின் நல்ல குணங்கள் அடங்குகின்றது அதர்வன. ஆக அதை காணும் போதெல்லாம் அந்த உணர்வு சக்தி, நினைக்கும் போதெல்லாம் அந்த பயமும் அந்த நினைவும் நமக்குள் வந்து கொண்டிருக்கும். மீண்டும் சாம. ஆக இந்த உணர்வை நான் நினைத்து கொண்டே இருப்பேன் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் யானையின் ஈர்ப்புக்கே சென்று என்னை யானையாக பறக்கச்சி. இந்த உயிரோட வேலை. ஏன்னால் அதன் நுகர்ந்த உணர்வுகள் அதுக்குள் வருகின்றன.